ஓசை வானொலி நிகழ்ச்சி அளிக்கும் எமது காலை வணக்கங்கள். ஒவ்வொரு சனிக்கிழமை காலையும் 104.6 FM அலைவரிசையில் உத்தமிழ் கலந்து உங்களின் வீடு தேடி வரும் ஒரு தனித்துவமான தமிழ் வானொலியை கேட்க தவறாதீர்கள்.
இட்டைக்கு வேடே வானொலி பெட்டிக்கரைகள் குழுமியிருந்து இன்றைய முத்தமிழோசை வானொலி நிகழ்ச்சியை கேட்பதற்காக ஒன்று கூடியிருக்கும் எமது ஓக்லாந்து வாழ் அன்பு தமிழ் உறவுகளே, இன்று டிசம்பர் மாதம் 22 சனிக்கிழமை 2018 ஆண்டு தமிழ் மூத்தோர் சங்கத்தின் சார்பிலே எமது நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்ச்சியானது எதிர்வருகின்ற கிறிஸ்துமஸ் தினத்தின் விசேட சிறப்பு நிகழ்ச்சியாக அமைகின்றது. அன்பெனும் உணர்விலே அகிலம் திளைத்திட ஆதவன் தோன்றிவிட்டான், எங்கள் ஆண்டவன் தோன்றிவிட்டான், எங்கள் துன்பங்கள் தாங்கிட துயரங்கள் நீங்கிட தூதுவன் தோன்றிவிட்டான், இறை தூதுவன் தோன்றிவிட்டான். மாட்டுக் குடிலே மரியன்னை மடியிலே மனிதனாய் பிறந்து விட்டான் இயேசு, புனிதனாய் பிறந்து விட்டான். அவன் தொட்டிலில் துயில்கையில் தேவர்கள் வாழ்த்தினர், தேவனே பிறந்து விட்டான், எங்கள் ஜீவனாய் பிறந்து விட்டான். விண்மீன்கள் வாழ்ந்திட விண்ணிலே இரவிலே விண்மீனாய் பிறந்து விட்டான், புது விடியலாய் பிறந்து விட்டான். இந்த மண்ணிலே அன்பின் மகிமையை உணர்த்திட மெசியாவே பிறந்து விட்டான், இயேசு மெசியாவே பிறந்து விட்டான். தச்சனின் மகனாக தத்துவ ஞானியாக தெய்வமாய் பிறந்து விட்டான், இயேசு தெய்வமாய் பிறந்து விட்டான். அவன் பச்சிளம் குழந்தையாய் பாவங்கள் நீக்கிட பாறையில் பிறந்து விட்டான், இயேசு பாறையில் பிறந்து விட்டான். கல்வாரி மலையிலே கண்ணீரும் செந்தினான், கல்லால் அடித்தனரே அவனை கல்லால் அடித்தனரே, அவனை சிலுவையில் அறைந்தனர் சவுக்கால் அடித்தனர், சித்திரவதை செய்தனரே அவனை சித்திரவதை செய்தனரே. தட்டினால் திறக்கும் கேட்டால் பொறுவீரே, தேடினால் கிடைக்குமென்றான் இயேசு, தேடினால் கிடைக்குமென்றான். அவன் பட்டுயரினை பார்த்த கணத்திலே பாவிகள் வருத்தமில்லை, அந்த பாவிகள் திருந்தவில்லை. மேய்ப்பெராய் வளர்ந்தான், மேதிரையில் வாழ்ந்தான், மிருகங்களை நேசித்தான் இயேசு, மிருகங்களை நேசித்தான். அவன் தூய்மையாய் வாய்மையாய் உண்மையாய் நேர்மையாய் தெய்வமாய் வாழ்ந்துட்டான், இயேசு தெய்வமாய் வாழ்ந்துட்டானே. அன்பால் கருணையாய் அகிலத்தை மாற்றியே ஆண்டவனாய் தோற்றினானே, இயேசு ஆண்டவனாய் தோற்றினானே. அவன் முன்பாக மன்றாடி முகந்தாழ்த்தி வணங்குவோம், மெசியாவே மன்னிப்பாயே, இயேசு மெசியாவே மன்னிப்பாயே என்ற அந்த சிறிய கவிதையோடு இன்றைய நிகழ்ச்சி ஆரம்பமாகின்றது. இந்த நிகழ்ச்சியிலே அடுத்து
கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்குமென்றா, இயேசு தேடுங்கள் கிடைக்குமென்றா. உலக பிதா சொன்ன போது உழவர்கள் தொழிலாளர் ஊராரின் எண்ணமதில் இயேசு ஒன்றாக பதிந்து விட்டார். இயேசு ஒன்றாக பதிந்து விட்டார். இயேசு ஆண்டவன் தொண்டு என்றார். கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார். இயேசு தேடுங்கள் கிடைக்கும் என்றார். முப்பதாம் வயதில் யோர்தான் ஆற்றங்கரையில் சென்ற
நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தின் சார்பிலே இன்றைய நிகழ்ச்சியிலே கிறிஸ்துமஸ் தின வாழ்த்துச் செய்தியை தருவதற்காக இணைந்திருப்பவர் திருமதி லதா அருளாந்தம் அவர்கள். இதோ அந்த நிகழ்ச்சி.
வணக்கம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். முத்தமிழோசை வானொலி நேயர்களுக்கு நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் கிறிஸ்துமஸ் நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை நாட்களில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தனித்துவ தன்மைகள் பற்றி உங்களுடன் பகிர்ந்து கொள்ள தேவன் கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். உலகில் வாழ்ந்த மனிதர்கள் எல்லோரிலும் இயேசு வேறுபட்டவர். அவருடைய வாழ்க்கை வேறுபட்டது. எல்லோரிலும் இயேசு தனித்துவமானவர். முதலாவதாக அவர் உலகில் பிரவேசித்த விதம் இயற்கைக்கு அப்பாற்பட்டது. இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே இயேசு பிறந்தார். அவர் மாமிச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனால் பிறந்தவர். பரிசுத்த ஆவியின் மூலம் திருமணமாகாத கன்னிப்பெண்ணுடைய வயிற்றிலே இயேசு பிறந்தார். எனவே இயேசு தனித்துவமானவர். அவருடைய போதனைகள் உயர்வானவை. உன்னிடத்தில் அன்பு கூர்வது போல பிறனிடத்திலும் அன்பு கூர்வாயாக. உங்களுக்கு தீமை செய்பவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இது போன்ற பல உயர்ந்த போதனைகளை இயேசு செய்துள்ளார். எனவே இயேசு தனித்துவமானவர், பரிசுத்தம் நிறைந்த வாழ்க்கை அவர் வாழ்ந்தார். என்னிடத்தில் பாவம் உண்டென்று யார் என்னை குற்றப்படுத்த கூடும் என்று பகிரங்கமாக கூறினார். பாவம் இல்லாமல் அவதரித்து, பாவம் இல்லாமல் வாழ்ந்து, பாவமே அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். எனவே இயேசு தனித்துவமானவர். இறைவனை உலகில் காண்பித்த விதம் தனித்துவமானது. இறைவனை அடைவதற்கு நானே ஒரே வழி. என்னாலே அல்லாமல் ஒருவனும் இறைவனை அடைய முடியாது. நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம். என்னை காண்கின்றவன் பிதாவை காண்கின்றான். இவ்வாறு இயேசு கூறியுள்ளார். எனவே இயேசு தனித்துவமானவர். இயேசுவின் மரணம் தனித்துவமானது. உலக மக்களின் பாவங்களை போக்க பலியாக மரித்தார். உலக மக்களுடைய பாவ தண்டனையை ஏற்று மரிக்க வந்த தேவ ஆட்டுக்குட்டி எனப்பட்டார். எனவே இயேசு தனித்துவமானவர். இயேசுவின் வாழ்வு மரணத்துடன் முடியவில்லை. அவர் மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார். உலகில் வாழ்ந்த மனிதர்களினதோ, மகான்களினதோ, அல்லது அவதாரங்களினதோ முடிவும் மரணத்தோடு முடிந்து விட்டது. இன்று புதுமைகள் செய்கிறோம் என்று கூறுபவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களால் என்றென்றும் மரிக்காமல் உயிரோடு வாழ முடியாது, அல்லது மரித்து உயிரோடு எழவும் முடியாது. ஆனால் இயேசு மாத்திரமே மரணத்தை வென்று உயிர்த்தெழுந்தார். இயேசுவின் கல்லறை இன்றும் வெறுமையாகவே உள்ளது. அவர் மரணத்தினால் கட்டுப்பட்டிருக்க கூடாது இருந்தது. எனவே இயேசு தனித்துவமானவர். இயேசு இன்றும் உயிரோடு இருக்கிறார். இதோ சதா நாட்களிலும் நான் உயிரோடு இருக்கிறேன், சகல நாட்களிலும் உங்களோடு கூட இருக்கிறேன். இப்படியான வாக்குகளை கொடுத்து இன்றும் எம்மோடு கூட இருக்கிறவர் இயேசு ஒருவரே. எனவே இயேசு தனித்துவமானவர். இயேசு இன்றும் புதுமைகள் செய்கிறார். அவரை நம்பும் யாவருக்கும் பாவ மன்னிப்பை கொடுத்து பல ஆசீர்வாதங்கள் நன்மைகளை செய்து வருகிறார். இந்த தனித்துவமான இறைவனது ஆசீர்வாதத்தை பெற நீங்களும் விரும்பினால், அன்பான இயேசுவே, நீர் மெய்யான தேவன் என்றும் எனக்காக மனிதனாக அவதரித்து எனது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்து இன்றும் உயிரோடு ஜீவிக்கின்றீர் என்றும் நான் நம்புகிறேன். என் பாவங்களை மன்னித்து என் வாழ்வை ஆசீர்வதித்து என்னுடைய எல்லா துன்பங்களிலிருந்தும் என்னை விலக்கி காத்து கொள்ளும் என்று வேண்டிக் கொள்ளும் போது அவர் உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த வாய்ப்பினை எனக்கு தந்த முத்தமிழ் ஓசை வானொலி நிலையத்திற்கும் எனது மனமார்ந்த நன்றிகளுடன் அன்பான கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. நன்றி, வணக்கம்.
அந்த நற்செய்தியை தொடர்வது சிறப்பு நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியிலே கலந்து சிறப்பிப்பதற்காக நிலைய கலையகத்திலே என்னோடு கலந்து கொண்டு இருப்பவர் எமது அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய தமிழ் அறிஞர் திரு லக்வன் சொக்கலிங்கம் அவர்கள். வணக்கம் லக்வன் அவர்களே.
வணக்கம் சன் மாஸ்டர் ஐயா.
ஆமாம், இன்றைய நிகழ்ச்சியிலே நாங்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறந்த தினம் எதிர்வருகின்ற 25ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை டிசம்பர் மாதம் உலகம் பூராகவும் இருக்கின்ற அனைத்து மக்களாலும் நினைவு கூறப்படுகின்ற ஒரு உலக சிறப்பு உலாவாக அது அமைந்திருக்கின்றது. அந்த வகையிலே இயேசு கிறிஸ்துவினுடைய சமூக பார்வை, அவருடைய இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு, அவர் தொடர்பான தகவல்களோடு உங்களை அணுகுகின்றோம். சொல்லுங்கள் உங்களுடைய கருத்துக்களை.
நன்றி திரு சன்மாஸ்டர் ஐயா. ஆங்கில ஆண்டின் நிறைவு மாதமாக விளங்கக்கூடிய டிசம்பர் மாதத்திற்கு நிறைய சிறப்புகள் காண கிடைக்கின்றன. அவற்றில் மிக சிறப்பான ஒன்றாக அனைவராலும் கருத பெறுவது இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு. இந்த மாதத்தில்தான் பாரதியாரும் பிறந்தார். நான் எப்பொழுதும் பாரதியாரின் பக்கத்தில் உள்ளதால் பாரதியாரையும் இயேசுவின் எண்ணங்களையும் சேர்த்து ஒன்றாக இங்கே தரலாம் என்று விளைகிறேன். உங்கள் கருத்து என்னையா?
ஆமாம், அது உண்மையிலே சிறந்த கருத்தாகத்தான் இருக்கும் என்று எதிர்பார்க்கின்றோம். சொல்லுங்கள் உங்களுடைய சிறப்பு கருத்துக்களை.
அவர் தன்னை சக்திதாசனாக கருதி கொண்ட போதிலும் அவர் ஒருபோதும் தன்னை பிற மத துவேசியாக காட்டி வாழாத மகாகவியாகவே வாழ்நாள் முழுவதும் வாழ்ந்து காட்டியுள்ளார். சமய சார்பின்றி ஒரு சமய நல்லிணக்கவாதியாக விளங்கியுள்ளார். அதை அவரின் பல்வேறு பாடல்கள் மெய்ப்பிக்கின்றன. பாரதியார் கவிதைகள் என்னும் பெருந்தொகுதியில் விநாயகர் நான்மணி மாலை முதலாவதாகவும், தோத்திர பாடல்கள் இரண்டாவதாகவும், வேதாந்த பாடல்கள் மூன்றாவதாகவும் காணப்படுகின்றன. இம்மூன்றாம் பகுதியாக உள்ள வேதாந்த பாடல்களில் 30 தலைப்புகளில் கவிதைகள் அமைந்துள்ளன. இவை யாவும் 1930 பதிப்பிக்கப்பெற்றன. அதிலுள்ள சில பாடல்கள் 1910 வெளிவந்தவையாகும். இம்முப்பது கவிதைகளில் 9வது கவிதையாக காண கிடைப்பதுதான் இந்த இயேசு கிறிஸ்து என்னும் கவிதையாகும். இதில் இயேசுவை பற்றி பாரதியார் குறிப்பிடும் செய்திகள் பற்றி நாம் இப்போது ஆராய இருக்கிறோம். அதை பற்றி உங்களுக்கு ஆராய்வதில் ஏதாவது எண்ணம் இருக்கின்றதையா?
ஆமாம், இன்றைய நிகழ்ச்சி என்பது இயேசு கிறிஸ்துவினுடைய பிறந்த தினத்தோடு தொடர்புபட்ட வகையிலே உலக கிறிஸ்தவ மக்களோடு இணைந்து நாமும் அந்த விழாவை சிறப்பாக நினைவு கூறுகின்ற இந்த சந்தர்ப்பத்திலே அந்த கருத்துக்கள் மிகவும் பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். திரு லக்மன் அவர்களே, நீங்கள் தொடர்ந்து சொல்லுங்கள் உங்களுடைய கருத்துக்கள்.
நிச்சயமாக ஐயா, மகாகவி பாரதியார் தம்முடைய புதிய ஆத்திசூடியின் காப்பு பாடலை பரம்பொருள் வாழ்த்து என்னும் தலைப்பிட்டு பாடியுள்ளார். அதில் இயேசுவை பற்றி இயேசுவின் தந்தை என்ற ஒரு வரியை குறிப்பிடுகின்றார். இதற்கு இயேசு ஓர் இறை தூதர், அவரை இயக்கும் ஒரு பிதாவாகவே கடவுளாக கொள்ளப்படுகின்றார் என்று பாரதி குறிப்பிடுகின்றார். அதாவது இயேசு இறை தூதர் என்ற கருத்து வெளிப்படுகிறது. காணப்பெறும் இயேசு கிறிஸ்து என்னும் கவிதைக்கு முதலில் ஒரு முன்னுரை போன்று ஒரு பகுதி. தீய ஒழுக்கத்தில் நின்ற மேரி மக்தலேன் என்பாள் இயேசு கிறிஸ்துவை அடைந்து தனது ஒழுக்கத்திற்காக பரிதபித்து தன்னை கடையேற்ற வேண்டும் என்று வேண்டினாள். இயேசுவும் அவளுக்கு அருள் புரிந்தார். இயேசு புதைக்கப்பட்ட 3வது நாள் அவர் உடம்புடன் எழுந்து விண்ணேகியதை மேரி மக்தலேன் கண்ணால் கண்டு பிறருக்கு அறிவித்தாய் இயேசு கிறிஸ்து புராணம் கூறுகிறது. இக்கதையையே இங்கு விளக்கியிருக்கிறது என்று காண கிடைக்கிறது. இதில் மேரி மக்தலேன் என்ற பெண் தீய ஒழுக்கத்தில் நின்று பின்பு மனம் வருந்தி நின்று அவளுக்கு அருள் வழங்கி யாருக்கும் கிடைக்காத அரியதொரு வாய்ப்பான இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழும் காட்சியை காணும் அருள்பெறும் பேற்றை பெற்ற ஒரே உயர் பெண்ணாக விளங்கியதை இப்பத்தி நமக்கு தெரிவிக்கிறது. இச்செய்தியை அருமையாக பாரதியார் தெரிவிக்கிறார். பாருங்களேன், ஈசன் வந்து சிலுவையில் மாண்டான், எழுந்து உயிர்த்தனன் நாள் 1-3 நேச மாமரியாம் மக்த மேல் மக்த லேனா நேரிலே இந்த செய்தியை கண்டாள் என்று தம் கவிதை வரிகளால் குறிப்பிடுகின்றார். தீய ஒழுக்கத்திலிருந்து மீண்ட ஒருவரை மேன்மைப்படுத்த வேண்டியது அனைவருக்கும் கடமையாகும். அதன் பொருட்டு மரியா மக்தலேனா என்ற அவர் தம் பெயரை நேசமா என்று அடைமொழி கொடுத்து இணைத்து நேசமா மரியா மக்தலேனா என்று குறிப்பிட்டு உயர்த்தியுள்ளார் பாரதியார். உலகத்தார் அனைவரையும் அழைத்து தேவர் வந்து நமக்குட் புகுந்தே நாசமின்றி நமை திங்கம் காப்பார் நம் அகந்தையை நாம் கொன்றுவிட்டார். பாருங்க, பாரதியார் ஒரு மதவாதியாக பார்க்காமல் மதமிதவாதியாக பார்க்காமல் அவருடைய சமூக பார்வை அந்த வீச்சு என்னை எங்கோ கொண்டு செல்கிறது. இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க ஐயா?
ஆமாம், உண்மையிலேயே பாரதியாரை பொறுத்தவரையிலே அவருடைய சமூக பார்வை என்பது ஒரு பரந்துபட்டதாக விரிந்ததாக இருந்திருக்கின்றது. நாம் எமக்குள்ளே இருக்கின்ற அகந்தையை நீக்கினால் நாங்கள் எல்லாம் சிறந்த மனிதர்களாக வாழலாம். அந்த வகையிலே கவிஞர் கண்ணதாசன் கூட தன்னுடைய ஜீசு காவியத்தை சிறப்பான முறையிலே எழுதி இதை ஒரு சமூக நோக்கிலே ஒரு மதப்பற்று அற்றவராக உலகத்துக்கு சமர்ப்பித்தவர். அந்த வகையிலே பாரதியாருடைய பாடலும் சமூக பார்வையோடு இணைந்ததாகத்தான் இருந்திருக்கின்றது. லக்வன், சொல்லுங்கள் உங்களுடைய கருத்துக்களை.
நன்றி, நன்றாக சொன்னீர்கள் ஐயா. அந்த வரிகளில் மனிதர்கள் தம்மிடம் உள்ள அகந்தை செயல்களை அகற்றி அழைத்தொழுத்தால் தேவர் அதாவது இயேசு கிறிஸ்து மனித மனத்துள் நுழைந்து மனிதர்கள் வாழ்வில் துன்பமின்றி பேரின்பம் எய்தலாம் என்ற வழிகாட்டுதலை வழங்குகிறார் மகாகவி. இன்னும் பாருங்களேன், அன்பு காண் மரியாம் மக்தலேனா ஆவி காணுதிர் இயேசு கிறிஸ்து முன்பு தீமை வடிவினை கொன்றால் 3 நாளினின் நல்லுயிர் தோன்றும் பொன் பொழிந்த முகத்தினர் கண்டே போற்றுவாள் அந்த நல்லுயிர் தன்னை அன்பெனும் மரியாம் மக்தலேனா ஆக சாலப் பெருங்கலி இதே என்ற கவிதையை வரிகளில் தீய ஒழுக்கத்திலிருந்து மரிய மக்தலேனா மனம் திருந்து இயேசு கிறிஸ்துவை அடைந்து முன்பு தீய செயல்களை யாவற்றிற்கும் வருந்தி தம்முடைய தீய எண்ணங்களை அழித்ததன் பயனாக அவள் விளங்கியதால் தான் அவளுக்கு இவ்வுலகில் யாருக்கும் கிடைக்காத ஒரு அரும்பெரும் பெயரான இயேசு உயிர் தெழுந்த வின் சென்றதை காணும் பாக்கியம் அவளுக்கு கிட்டியது என்றும் இயேசு கிறிஸ்துவின் முகம் பொன் பொழிந்த முகமாக விளங்கியது என்றும் பாரதியார் கூறுகின்றார். மேலும் இயேசுவை நல்லுயிர் என்ற சிறப்புரை உலகத்திற்கு எடுத்திய முகின்றார். மரிய மக்தலேனா அன்புக்கு நிகரானவள் என்ற கவிஞர் வாழ்த்துகின்றார். அவளுக்கு தேவன் இயேசு வழங்கிய பேரருள் அவர் எப்போது மண்ணுலகிலிருந்து விண்ணுலகிற்கு ஏகியதை காணும் பேரன்பமே அதுவாகும். உண்மை என்ற சிலுவையில் கட்டி உணர்வை ஆணி தவம் கொண்டடித்தால் வன்மை பேருயிர் இயேசு கிறிஸ்து நுண்மை கொண்ட பொருள் இது கண்டீர் நொடியெழுத்து பயின்றிடலாகும் என்ற வரிகளில் உண்மை என்ற சிலுவையில் உணர்வினை ஆணி என்னும் தவம் கொண்டு அடித்தால் மனிதர்கள் அனைவரும் பயன்பெறும் விதத்தில் வாழ்க்கை அமையும். இதனை ஈகை குண பேருயிராக விளங்கும் இயேசு கிறிஸ்து விளங்குவார். இதனை முதன் முதலில் மரிய மக்தலேனா என்ற பெண்ணுக்கு வழங்கி பெண்மையை போற்றியுள்ளார். இதிலிருந்து இப்புவியுலகில் இறை தூதராக விளங்கிய இயேசு பெண்களுக்கும் அவர்களின் செயல்களான நல்லறத்தையும் முன்மொழிகின்றார். இதை போன்று தம்முடைய பல்வேறு செயல்களாலும் உலக உயிர்கள் யாவற்றிற்கும் பேரின்பத்தை பயக்கும் நுண்மை பொருளாகவே இயேசு கிறிஸ்து உள்ளார் என்று பாரதியார் மிகவும் ஆணித்தரமாக குறிப்பிடுகின்றார். ஐயா,
ஆமாம், இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு உலக மக்களுக்கு ஒரு நற்செய்தியை வழங்கி இருக்கின்றது. எங்களுடைய நற்சிந்தனையிலே கூட திருமதி லதா அருளானந்த் அவர்கள் குறிப்பிட்டார்கள், மனிதர்கள் பிறப்புக்கின்ற அதே நேரத்திலே அவர்களுக்கு இறப்பு என்ற ஒன்று நிச்சயமாக இருக்கின்றது. ஆனால் இவர்கள் அவர்களுக்கு அப்பாற்பட்டு இயேசு கிறிஸ்துவானவர் பிறந்தவர், பிறகு மறைத்தவர், திரும்ப மீண்டமும் உயிர்த்தெழுகின்ற ஒரு சிறப்பு இயல்பை கொண்ட ஒரு மகானாக இயேசு கிறிஸ்து இருந்திருக்கின்றார். அந்த வகையிலே அவர் சிறப்பு மிக்கவர். மகாகவி பாரதியாருடைய கவிதைகளிலே அவர் கூறுகின்ற கருத்துக்கள் எல்லாம் மிகவும் தத்துவார்த்தமானவை என்றுதான் நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்?
நிச்சயமாக ஐயா, நிச்சயமாக. இன்னொரு முக்கியமான கருத்தை நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகின்றேன். பகவத்கீதையாக இருக்கட்டும், அல்லது இயேசு வழங்கிய பைபிளாக இருக்கட்டும், அல்லது திருக்குறளாக இருக்கட்டும், எதை படித்தாலும் நல்லவர்கள் வாழ்வதற்கு அங்கே அறம் கூறும் வழிகள் பல காண கிடைக்கின்றன. ஆகலால் நாம் இதிலிருந்து மேலிட வேண்டும், மனித சமுதாயத்தை நோக்க வேண்டும், சமுதாயத்தை பார்க்க வேண்டும். அப்படி பார்த்தால் அவர்கள் மூவரும் என்ன நினைத்தார்களோ அந்த எண்ணங்கள் நிச்சயமாக ஈடுபடும் என்ற நம்பிக்கை துளித்திருக்கிறது இந்த நன்னாளில், இந்த நல்ல நேரத்தில். ஐயா,
இலக்குவன் அவர்களே, நீங்கள் பாரதியினுடைய கிறிஸ்தவம் தொடர்பான சிந்தனைகளை சிறப்பான முறையிலே கூறியிருக்கிறீர்கள். இறுதியாக இந்த சமய சிந்தனைகள் தொடர்பிலே ஏதாவது கருத்துக்களை நீங்கள் கூற விரும்புகிறீர்களா?
நிச்சயமாக ஐயா, சமய சிந்தனைகள் என்று நினைத்தாலே நமக்கெல்லாம் ஒரு நல்ல தருணம் இருக்கிறது என்று பொருள் கொள்கிறேன். மனித வாழ்வில் கலை, இலக்கியம், அரசியல், பண்பாடு, வரலாறு போன்ற தளங்களில் சமயங்களின் பங்களிப்பு மற்றும் தாக்கங்கள் தவிர்க்க இயலாது அமைந்திருக்கின்றன. சித்திரிய இலக்கியத்திலும் சமயத்திற்கு இடம் உண்டு. உடன்பாட்டு நிலையிலும் மாறுபாடான கருத்தாக்கத்திலும் சமயத்தை அணுகும் போக்கை சித்திரதம் பாடல்கள் தாங்கி நிற்கின்றன. அவற்றுள் சித்தர் சிவபாக்கியர் பற்றி ஆராயும் போது அவர் தம் சமய சிந்தனைகளை சிந்திக்க வேண்டியது இன்றியமையாதாகிறது. தமிழக சித்தர்கள் ஒரே காலகட்டத்தில் ஒரே சமயத்தின் அடிப்படையில் தோன்றியவர் அல்லர். வெவ்வேறு காலங்களில் வெவ்வேறு சமய பின்புலத்தில் தோன்றியவர்களாக இருந்தாலும் அவர்கள் யோக நெறியின் பார்ப்பட்ட பிறகு சித்தர்கள் என்ற வரைவு இலக்கியத்திற்குள் வந்துவிடுகின்றார்கள், ஒருமை கொள்கிறார்கள். இதனை பல்வேறு காலங்களில் பல்வேறு சித்தர்கள் தோன்றியிருக்கிறார்கள். ஆனால் சமய தமிழக சமய வரலாற்றின் பின்னணியிலே சித்தர்களின் தோற்றம் ஆழ்ந்த பொருளுடையது. சித்தர்களும் மானுட குடும்பத்தின் அங்கத்தினர்கள்தான். நாடு, மொழி, இனம், பண்பாடுகளால் பல்வகைப்பட்ட எல்லோரையும் தம் உறவினராக கருதி இயல்பாக பழகுபவர்கள் என்ற கருத்தாக்கம் உறுதிப்படுத்துகிறது. மேற்சொட்டியவாறு சித்தர்கள் வாழ்ந்தாலும் அவர்கள் கால சமய சமுதாய சூழல்கள் இணக்கமாக இல்லை. ஆகவே அவற்றை எதிர்த்து போராட வேண்டிய தேவை அவர்களுக்கு இருந்தது. வெவ்வேறு சூழல்களில் வெவ்வேறு இடங்களில் அவர்கள் வாழ்ந்த போதிலும் அவர்களுக்குள் கருத்தொருமையும் ஆன்ம ஒருமையும் வலுவாக இருந்தன. அதனால் அவர்கள் ஓர் இலக்கியமாகவே செயல்பட்டிருந்தார்கள். பல்வேறு சாதி சமய போக்குகளிடையே இணக்கம் காணவும் புதிய கருத்துக்களை வடிவமைக்கவும் முயன்றனர். சடங்கு சம்பிரதாய சங்கிலிகளில் இருந்து மானுடத்தை விடுவித்து ஆன்ம விடுதலை எய்த முறைகள் நெறிமுறைகள் வகுத்தளித்தனர். அந்த வகையில் சித்தர்களின் சமய சிந்தனைகள் புத்துரு வேத தொடங்கின. தமிழ் சமுதாயத்தை நிலைமாற்றி உருவாக்கி வந்த ஆற்றல் வாய்ந்த சில சக்திகளை எதிர்த்து புரட்சி செய்த ஓர் இயக்கத்தின் பிரதிபலிப்பாகவே சித்தர்கள் தோன்றினர். கிறித்தவம் தமிழகத்திற்கு வந்த காலத்தை ஒட்டியோ அல்லது அதற்கு சற்று முந்தியோ தமிழகம் வந்த வேதியர், பௌத்தர், சமணர் ஆகியோர் தங்கள் கல்வி ஒழுக்க சீலங்களால் தமிழக மக்களின் ஒரு சாரரை தம் வசப்படுத்தியிருந்தனர். வைதிக கலாச்சாரத்துடன் வர்ணாசிரமம், வேள்வி பண்பாடும், சமண பௌத்தமும் பரவி வந்தன. சிறிதும் பாதிப்பின்றி பூர்வ சமய சாரம் நீடித்து நிலவி வந்த சமுதாயத்திலே இவற்றால் மாறுதல் தொடங்கியது. சமய வாதங்கள் நிகழ்ந்தன. காலம் செல்ல செல்ல கடவுளின் பேரால், சமயத்தின் பேரால் வேற்றுமைகளை உண்டாக்கினர். புது புதிதாக உருவான சமய கிளைகள் மக்களை பிரித்து வைத்ததோடு அவர்களுடைய பகைமை உணர்வையும் வளர்த்தன. ஒற்றுமையின்மை ஆகிய வேண்டத்தகாத உணர்வுகளும் வளர்த்தன. எனவே இந்த மாதிரியான சமய சிந்தனைகளை சித்தர்கள் மூலம் நாம் கண்டு நமக்குள்ளே ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். அதற்கு அந்த வகையில் இந்த கிறித்துவ எண்ணங்களும் சரி, அல்லது இயேசு கிறிஸ்துவின் பிறந்தநாளை நாம் கொண்டாடும் விதமும் சரி, நம் சமுதாய நோக்கமும் சரி, பரதியாக இருக்கட்டும் அல்லது தாய்மானவராக இருக்கட்டும், யாராலும் இருந்தாலும் நம்முடைய கருத்துக்களை ஒருமித்து நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும் என்று எல்லோருக்கும் என்னுடைய அன்பான கிறிஸ்துவ நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா, நன்றி.
இன்றைய நிகழ்ச்சியானது சிறப்பு நிகழ்ச்சியாக நிலைய கலையகம் வந்து இன்றைய நிகழ்ச்சியிலே கலந்து சிறப்பித்த என்பது எமது அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய நண்பர் லக்குவன் சொக்கலிங்கம் அவர்களுக்கு முத்தமிழோசை வானொலியின் சார்பிலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம் லக்குவன்.
நன்றி ஐயா, நன்றி.
நியூசிலாந்து தமிழ் மூத்தூர் சங்கத்தின் அறிவித்தல் ஒன்று. நியூசிலாந்து தமிழ் மூத்தூர் சங்கத்தினுடைய ஜனவரி மாதத்துக்கான மதிய உணவுடன் கூடிய மாதாந்த ஒன்றுகூடல் எதிர்வருகின்ற ஜனவரி மாதம் 12 தேதி சனிக்கிழமை காலை 10 தொடக்கம், பிற்பகல் 2 வரை எலஸ்லி போர் ஞாபகார்த்த மண்டபத்திலே மிகவும் சிறப்பான முறையிலே இடம்பெற இருக்கின்றது. அனைத்து தமிழ் மூத்தூர் சங்க உறுப்பினர்களையும் இந்த நிகழ்விலே கலந்து சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகின்றார்கள் நியூசிலாந்து தமிழ் மூத்தூர் சங்கத்தினர். அந்த அறிவித்தலோடு இன்றைய நிகழ்ச்சி நேரமும் ஏறக்குறைய நிறைவுக்கு வருகின்றது. இன்றைய நிகழ்ச்சியிலே கலந்து சிறப்பித்த எமது அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய